எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, சபையின் நாயகரே, பிரதானம் வைப்பரே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ரெண்டு பேர் அல்லது மூன்று பேருடைய நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்கள் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய நாமத்திலேதான் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனதின் நினைவுகள், எங்கள் எண்ணங்கள், எங்கள் நோக்கங்கள், எங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க, உம்முடைய ஆவியினால் எங்களை ஆட்கொள்ளுங்க. இந்த நாளிலே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் மட்டும் மண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. செய்திகளை கருதி சொல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், பிரசங்கி புஸ்தகம் 12 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி புஸ்தகம் 12 அதிகாரம் அதுல கடைசி 2 அல்லது 12, 13, 14 வாசிப்போமே.
என் மகனே, இவைகளினாலே புத்தியடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
எனக்கு ரொம்ப பிரியமான கடைசி 2 வசனத்தை திரும்பபடி.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக.
கடைத்தொகையை கேட்போமாக. கேட்போமாக என்னது படி?
தேவனுக்கு பயந்து.
தேவனுக்கு பயந்து
அவர் கற்பனைகளை கைக்கொள்.
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்.
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை.
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. ஏனெனில் ஒவ்வொரு
கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
காரியத்தின் கடைத்தொகை. கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். ஐ சைட் எகெயின் அண்ட் எகெயின், தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். அவன் தான் உண்மையான தேவனுடைய மனுஷன். ஓ மனுஷ, எல்லா மனுஷன் மேலும், நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை அல்லது கட்டளை. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்று சொல்ல தெரியுமா? ஒவ்வொரு கிரியை, ஒவ்வொரு செயல்கள், பிளீஸ் உங்களுடைய சிந்தனைகளை அங்கு மிக அலைய விடாது. டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் அண்ட் ஹியர் அண்ட் தேர். அது ஒரு பிசாசுக்கு பெரிய தந்திரம். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டிய பிரகாரமாக கேட்காதபடி சிந்தனைகளை அலக்களிக்கிற ஆவிகளை குறித்து எச்சரிக்கை. உங்களுடைய சிந்தையை கட்டுப்படுத்த உனக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். அப்படி இல்லாட்டால் நான் உண்மையாகவே சொல்றேன், கத்தர்கள் வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. ஒவ்வொரு கிரியையும், அதாவது ஒவ்வொரு செயல்களையும், அடுத்து அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை, வெளியரங்கத்தையும் அந்தரங்கம். ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் அந்தரங்கம் வெளியரங்கம் மட்டும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று வெளியரங்கம், மற்றவர்கள் காணத்தக்கதாக பார்க்கத்தக்கதாக நடக்கிற சம்பவங்கள், காரியங்கள், வார்த்தைகள், சம்திங் நெக்ஸ்ட். பட் அந்தரங்கம் என்கின்றது, அது எனக்கு மாத்திரம் மட்டும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரைவசி இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில அந்தரங்கங்கள் இருக்குது. உண்மையாகவே நான் சொல்றேன், நான் பேசுறது எனக்கு நல்லாகவே தெரியும். கத்துறதுக்கு சாட்சி. ஒவ்வொரு கிரியை, நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும், வெளியரங்கமாக நாம் செய்கிற செயல்களையும், கதைகளையும், காரியங்களையும், இந்த மீன் டைம் அந்தரங்கத்திலே நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஏன் தெரியுமோ? நன்மையானாலும் தீமையானாலும் என்னத்துல நியாயத்திலே கொண்டு வருவார். அதுல ஒரு திருத்தம், அது சரியான மொழிபெயர்ப்பு. நன்மையானாலும் தீமையானாலும் கத்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். ஹி ஷால் பிரிங் எவ்ரி வேர்ட்ஸ் இன்டு ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு திட்ட தெளிவாக சொல்றது. மூல மொழியிலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஹி ஷால் பிரிங் எவ்ரி வேர்ட்ஸ், குட்டோ பேட், நல்லதோ கெட்டதோ, அந்தரங்கமோ வெளியரங்கமோ, நீங்களும் நானும், செய்கிற ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது சரியது பிழையது என்பதை நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அதே நேரத்தில் இவைகளை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்றது சரியது பிழையது நன்மையது தீமையது நல்லது எது கெட்டது எது, இது ஆவிக்குரியதா மாமிசத்துக்குரியதா தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லாதது எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே சரி பிழைகளை நாம் நிதானித்து நடக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சேர்த்து நாம வளரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மூலம் ஏறி ஒரு மூலம் கீழே இறங்க கூடாது. நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படின்னா நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது நிச்சயம் இல்லையா? இங்க நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில கொண்டு வருவார் என்று சொல்றபடியாலே தேவனுக்கு பயப்படு. இதனால தேவ பயம் என்கிற தலைப்புல The Fear of God under the title We are going to meditate the Word of God. தேவ பயம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவசியம் அல்லது அவசரமாக தேவை தேவனுக்கு பயப்படுற பயம். ஏன் பயப்படணும்? இந்த வசனத்தை தெரியும். ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இயேசு நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். இதை குறித்து 2 கொரிந்தியர் 5:10 நாம பார்க்கும் பொழுது அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்கோ தீமைக்கு ஏற்ற பலனை நாம் எல்லோரும் அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக we will stand everybody who follow Christ in the judgment seat of Christ. இப்படி இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஒரு உண்மையான ஒரு தேவட மனுஷனுக்குள்ளே மனுஷக்குள்ளே ஒரு தேவ பயம் எழும்பித்தானா? அன்பான தேவட பிள்ளைகளே, இதை எப்படி பேச போனே எனக்கு தெரியாது. யாரும் பேச ஆட விரும்பன்னு நம்புறேன் கடவுளுக்கு. நான் விகற்பமா பேசுறா கத்தர் பார்த்துக்கொள்ள. கேளுங்க, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டிய அடிப்படை காரணம் உண்டு, தேவனுக்கு பயப்படுற பயம். இது எப்படி நான் சொல்றேன்? தேவன் வசனத்தை அடிப்படையில் கற்றுறேன், கொஞ்சம் போறேங்க. ஆனா நான் இதை சொல்ல உங்களுடைய இதயத்துல இதை பதிக்க விரும்புறேன். ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ அவன் பரிசுத்தமாக வாழணுமாக இருந்தால் அவனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம். நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுறேனோ அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலகுவேன். எந்த அளவுக்கு நான் பாவத்தை விட்டு விலகிறேனோ அல்லது பொல்லாப்பை விட்டு விலகிறேனோ அந்த அளவுக்கு நான் தேவனுக்கு பயப்படுறேன். அது என் செயல்களாக இருக்கலாம், அது என் காரியங்களாக இருக்கலாம், அது என் மனதின் நோக்கமாக இருக்கலாம், அல்லது என் கரத்தின் கிரியைகளாக இருக்கலாம். வட்டவர் என்னத்தை நான் எதை செய்தாலும் என்னை பார்க்கிற ஒருவர் உண்டு. இது உங்களுக்கு தெரியும். ஆகார் என்கின்ற அடிமை பெண் ஆண்டவருக்கு வைத்த பெயரை நாம் அறிவோம். நீர் என்னை காண்கிறது. The Lord who sees me. நீர் என்னை காண்கிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் அவர் பார்க்கிறார் என்று அல்ல, என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அவதானித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் ஆண்டவருக்கு பயப்பட விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், மண் இட விரும்புகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிறதே. மனுஷர்களை சமாளிச்சுட்டு போயிடலாம், ஏதோ இல்லாததை பொல்லாததை சொல்லி கிள்ளி ஏதாவது சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அப்படித்தான் நான் சமாளிச்சுட்டு போனாலும் உண்மையாக தேவனுக்கு பயப்படுற மனுஷருடைய மனசாட்சியில அது நெருங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல் போற தயவு செய்து கவனிச்சுக்கணும். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் ஒரு சிறு பிழையை விட்டாலும் அது அவனுக்கு பெரிதாக தோன்றும். ஆனா தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டோட சொல்றேன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் என்னதான் பெரிய தவற பிழையை செய்தாலும் அது அவனுக்கு பெருசா தோணாது. ஏனென்றால் அவனுக்குள்ள தேவ பயம் இல்லை. நான் எதை செய்தாலும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீதிமன்ற 15:3 நாம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள், நீதிமன்ற 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, அது மறைவிடமாக இருக்கலாம் வெளிப்படையாக இருக்கலாம், எவ்விடத்திலும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்யலாம் நோக்கி பார்த்துட்டே. இன்றைக்கு நான் இப்ப சேர்ச்சில இருக்கிறேன், எனக்கு தெரியும் சேர்ச்சில இருக்கும் பொழுது நான் நல்லா இருப்பேன், ஸ்தோத்திரம். இதே ஆண்டவர் தான் நான் தனியே இருக்கும் பொழுது என்னை பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் அல்லது குறிப்பாக வாலிப பிள்ளைகளை சொல்லுவேன், தனியே இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிற? இப்ப வீட்டுல ஒருத்தரும் இல்லை, தன்னந்தனியே இருக்கிற அந்த நேரத்துல நீ எப்படி இருக்கிற? என்ன செய்கிறாய்? உன் எண்ணங்கள் எப்படி இருக்குது? உன் நோக்கங்கள் எப்படி இருக்குது? கையில மொபைல் இருக்குது, முன்னுக்கு டிவி இருக்குது, சோ உலகம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. உள்ள அலங்கோலங்கள், அசுத்தங்கள், ஆபாசங்கள், அருவறுப்புகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. நம்ம பார்க்க பிள்ளைகளுக்கு நல்லாகவே புகுந்து விளையாட தெரியும். சோ ஒருத்தரும் இல்லாத நேரத்துல தனியே இருக்கும் பொழுது நாம என்ன செய்கிறோம்? தட் இஸ் யுவர் ரியாலிட்டி. அதுதான் உடைய உண்மை தத்துவம் என்று சொல்லுவேன். நாலு பேர் மத்தியில நான் இருக்கும் பொழுது நல்லவனை போல இருக்கணும், இருந்தா ஆகணும் இல்லையா? சபையில எல்லாரும் மத்தியில இருக்கும் பொழுது அப்படிதான் இருக்கணும். சோ இதே போல எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கணுமே. 99 வயது வரைக்கும் வரும்பொழுது வயது முதிர்ந்த ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 17:1 கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாக் பிஃபோர் மீ, எனக்கு முன்பாக நடன்னு சொன்னா நடக்க சொல்லி சொல்லல, எனக்கு முன்பாக வாழ்ந்து, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தவராய். யோசித்து பார்த்து, ஏற்கனவே 24 ஆண்டவரோடு நடந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு சொந்த குமாரனை கொண்டு பலிபிடத்தில் வைத்தவர். அடுத்த மகனை ஆண்டவர் சொன்னபடியா வனாந்திரத்தில் கித்திக்கு திசை தெரியாம போகும்படி அனுப்பிவிட்டார். ஒருவனை பலிபிடத்தில் வைத்து மற்றவனை பலி தெரியாத இடத்துல எங்கேயாவது போக சொல்லி தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனுப்பிவிட்டார். அப்படிப்பட்ட இந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. 99 75 தேவன் அவனை சந்தித்தாரு. 175 அவன் கர்த்தருக்குள்ளே நிறைந்தான். 100 he was walking with God in faith. அந்த 100 அவன் கடந்து சென்ற வாழ்க்கையும் கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சோ எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்தேன். எனக்கு தோன்றபடி ஒரு வேளை இன்றைக்கு இப்படி நம்ம மத்தியிலே கத்த நம்மோடு டைரக்டாக பேசுவேன்டா அப்படி சொல்லுவேன். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக விட்டு வெளிச்சம். நான் சொன்னேனே, ஆகார ஆண்டவருக்கு பேர் வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோஹி. சோ இதே தேவன் தான் என்னை முன்னையும் காண்கிற தேவன், கண்டுகொண்டு இருக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மூடாத கண்கள், மூடாத இமைகள், எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கு. நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன், எனக்கு சேர்த்து கர்த்தருக்கு முன்பாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நாம எங்கு போனாலும் எதை செய்தாலும், ஐ சே இட் அகைன், நானோ நீங்களோ எங்கு போனாலும் எதை செய்தாலும் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கலாமான தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவே இருக்கு. ஆகவே தேவனுக்கு பயப்படு. அவன் நான் வாசித்தும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். ஆகவே தேவனுக்கு பயப்படு. நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலிருந்து தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற ஜனம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக இருக்கிற ஜனம், நமக்கு தான் தேவனுடைய பயம். மற்றது உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழிகள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை என்று வேதம் சொல்றது. ஆகவேதான் அவர்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள், மனம் போல வாழ்கிறார்கள், தங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள், செய்து செத்து மடிந்து போகிறார்கள். ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளே, நானோ நீங்களோ தேவனால இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைத்தபடியால் பேச சொல்லி நம்மை அழைத்து தன்னுடைய ஆவியை நமக்கு தந்து முடிவில்லாததுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்காக தன்னோடு இருப்பதற்காக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நாம என்ன செய்தாலும், வெளியரங்கமாக செய்தாலும், அந்தரங்கத்தில் செய்தாலும் தேவன் அதை பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எல் ரோகி, he will never change yesterday, today and ever and forever. Hebrews 13:8 வல்கியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக பேசும் பொழுது 3:6 சொல்லும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். We have an unchangeable God. மாறாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அன்றைக்கு ஆகாரை பார்த்தது உண்டானால் இன்றைக்கு என்னையும் உன்னையும் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நாம். ஆகவே தேவனுக்கு பயப்படு. நமக்கு விருப்பமானவர்களுக்கு காரியங்களை மறைக்கலாம், நம்முடைய பெற்றோருக்கு காரியங்களை மறைக்கலாம், மற்றவர்களுக்கும் போதைகளுக்கு ஊழிகளுக்கு மறைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கோ மறைக்கலாம். இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். இப்ப நமக்கு ஆசீர்வாதம் அவசியம், நாம் எல்லாரும் அதை விரும்புகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும், லிசன் டு மீ ப்ளீஸ், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை நம்முடைய பிள்ளைகளை வருங்கால சந்ததி இதுல எந்த தப்பும் இல்லை, அப்படி நினைக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் ஒன்று என்னவென்றால், என்னதான் இருந்தாலும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே என்னையும் என்ற சந்ததியை நம்மை நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் நான் ஒரு காரியத்தை தயவோடு தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்றால், தேவ ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வசனத்தை பொலோ பண்ணித்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் என்பது மறந்துடக்கூடாது. மற்றும்படி நான் என்னதான் அழலாம் புலம்பலாம், என்னதான் அங்கலாய்க்கலாம், என்னோட மேலே போக்கட்டுக்கும் போ, நான் மனுஷியால கணக்க நீங்க நான் சொல்றது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், பட் காட் நோஸ் வாட் ஐ எம் சே. நான் பல மணி நேரம் கூட நான் ஜெபிக்கல, மன்றாடல, விண்ணப்பம் பண்ணல, வாக்கு தத்தங்களை அடுக்கல, இட் இஸ் குட். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி நாம நடந்து கொண்டு தேவ வார்த்தையை நாம ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் அங்குதான் அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமே, இப்ப குடும்பத்தை கொடுத்து சொன்னேன், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சொன்னால் எப்படி என்றதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீத புத்தகம் 127 நினைக்கிறேன் இல்லையா, இருக்க எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு ஆண்டவர் என்ன சொல்றார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், எல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு 128
அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான்,
அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட. பாக்கியவான் என்ற வசன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டோம். நல்லா கபடிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கும் தெரியும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது. இப்ப ஆசீர்வாதங்களை அதிகம் நான் விவரிக்க விரும்பாமல், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிகளை நாம அதிகம் சிந்திக்கிறது மிகவும் தேவை. அதான் நான் சொல்றது என்னன்னா, இந்த வாக்கு தத்தங்களை இந்த சொல்றது இந்த வீடுகளை நாம தொங்க விடுறோம் தானே இல்லையா, வாக்கு தத்த வசனங்கள் அதனால அதுல நல்லது. அதை நான் குறப்படுத்தல குற்றப்படுத்தல, அதுல ஒரு காரியம் என்னென்ன, வாக்குத்தம் இருக்குது, அந்த வாக்குத்தத்துக்குரிய பிரின்சிபல், அது வாக்குத்தத்துக்குரிய நிபந்தனை இல்லை. இப்ப நாம என்ன செய்யறோம்டா, வாக்குத்தத்தை கிளீன் பண்றோம், ஆனா வாக்குத்தத்துக்குரிய நிபந்தனைகளை நாம லூஸ் பண்றோம். ஆகவே என்னதான் நாம வாக்குத்தத்தை சொல்லி ஜெபித்தாலும் அந்த வாக்குத்தத்தை நம்மளோட வாழ்விலே செயல்படாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அந்த வாக்குத்தத்துக்குரிய நிபந்தனைகளை நாம கண்டுகொள்ளலாம். நான் திரும்ப சொல்றேன், தி பிளெஸிங் வில் ஃபாலோ தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில். இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று கீழே அதுக்குரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த குடும்ப இது குடும்ப சங்கீதம் நான் சொல்லுவதுண்டு. அப்ப ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனால பாதுகாக்கப்படும், அவருடைய சந்ததி வாழ்ந்திருக்க வேண்டும், அது தேவனாலே ஆக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நாம செய்ய வேண்டியது என்ன, தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்டா, வழிகள் நடக்கிறது என்னங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ அவனுடைய குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் என்று தேவனுடைய ஊழியக்காரனாக நான் தேவனுடைய சன்னிதானத்தில் என்று நான் சொல்லுவேன். தேவன் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நான் வாசித்த அந்த பிரசங்கி புத்தகத்தின்படி நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து அறிவார், கொண்டு வருவார் என்கின்ற அந்த வார்த்தையை நான் உங்கள் மனதிலே அழுத்த விரும்புகிறேன். ஆகவே தேவனுக்கு பயப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பேசலாம், ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்கள் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை பார்த்து நாமும் அவர்களை போல, அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்து இப்ப பரலோகத்தில் போய்விட்டார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து அவர்களோடு போயிட்டார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகினா இப்ப நாமும் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு வெயிட் பண்றோம். இந்த பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்கள் அண்மையில நான் யோசித்தேன். அதை குறித்து சில உலகங்கள் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் நாள் வரும் பொழுது பேசலாம் சொல்லி யோசித்திருக்க கத்திர சித்தமா. இப்ப மறித்த பரிசுத்தவான்களுக்கு என்ன நடக்குது? அவர்கள் எங்கே போறார்கள்? உடனடியாக அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பரலோகத்துக்கு போறார்களா? அப்படி இல்லாட்டி அவர்கள் எங்கே இருக்க என்ன நடக்கும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாள் ரெசரக்ஷன் டேயில அதை குறித்து நாம பார்ப்போம். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. நான் வாசித்த இந்த வார்த்தையின்படி சில பரிசுத்தவான்கள் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தான்னு சொல்லி சுக்கரமாக நாம பார்த்து நாம போய்க்கு போறோம். முதலாவது உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய பழியற்பாட்டு பரிசுத்தவான் யோபு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அவனை குறித்து கர்த்தர் அவனை குறித்து கொடுத்த சாட்சி ஆச்சரியப்படுத்த வைக்கிறது. படிங்க முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம், சீக்கிரம் படிங்க. யோபு புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் படிங்க.
ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான்.
கவனிங்க, ஊத் தேசம் சொல்லப்படுறது இன்றைய வேத வியாக்கியானர்கள் சொல்றார்கள், அந்த ஊத் தேசம் என்கிறது இன்றைக்கு சவுதிக்கு கீழே இருக்கிற ஜேமன் என்கின்ற தேசம் சொல்றார்கள். அந்த தேசம் தான் இன்றைக்கு யுத்தத்தினால உள்நாட்டு பிரச்சனையால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது வேற. ஆனால் ஊத் தேசப்படி சொல்றது அந்த சவுதிக்கு கீழே இருக்கிற ஜேமன், ஜெர்மனியில நான் வாழ்ற ஜேமன். அங்கே அவருடைய கல்லறை இருக்குதுன்னு சொல்லியும் அங்கே அவர்கள் சொல்லுறாரு. யோபுடைய கல்லறை அது நமக்கு பெரிய தேவையில்லை, அதை ஒரு குறிப்புக்காக சொல்றேன். கவனி அருமான் தேவடைய பிள்ளைகளே, இவரை குறித்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல என்ன சொல்லப்படுது? கர்த்தர் சொல்ற என்ன படிங்க?
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான்.
சோ உத்தமன் என்று சொன்ன அர்த்தம் என்னங்க? உத்தமன் என்ற அர்த்தம் என்ன? குற்றம் அட்டவன் என்றது அர்த்தம். பிளேம்லெஸ், அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன். இப்ப மனுஷர்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காட்டிக்கொள்ளலாம், அதுல இது இது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தா அவன் எப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள ஒரு தேவ தேவனு பேபர் வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இவன் வந்து மோசைக்கு முன்பாக அவன் வாழ்ந்திருக்கான். அதாவது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி நான் அதை குறிச்சு ஆராய்ச்சி பார்த்துப்பேன். கண்டுபிடி என்னடா, யோபுவும் புத்தகத்துல வந்து நியாய பிரமாணத்தை குறிச்சு எந்த ஒரு குறிப்பை நீங்க பார்க்க முடியாது. நான் சொல்றேன், கவனிச்சு, யோபுட புத்தகத்துல நியாய பிரமாணத்தை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் காரியத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஆகவேதான் வியாக்கியானர்கள் சொல்றார்கள் என்ன சொன்னால், யோபு வந்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு முன்பு அவன் வாழ்ந்திருக்க சொல்ற இது எப்படி இருக்கட்டும். சோ என்ன கவனிங்க, இந்த முதல் வசனம் உத்தமன் சன்மார்க்கன், அப்ரைட் பர்சன், ஆங்கிலத்தில் அப்ரைட் பர்சன். சோ உத்தமன் சன்மார்க்கன், அடுத்ததான் முக்கியமான, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறான். அப்போ நான் சொன்னேனே தேவனுக்கு பயப்படுறவங்க பாவத்தை விட்டு விலகுவாங்கன்னு சொன்னேனே, அதற்கு இந்த வசனம் ஆதாரம். என்ன? தேவனுக்கு பயந்து, அது ரெண்டு வசனமே ஒன்றுதான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பாவத்துக்கு விலகிறவன், அநீதிக்கு அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு விலகிறவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை என்று ஆண்டவர் அவனை குறித்து கொடுத்த சாட்சி. நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனப்பா. அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் கூட இல்லாத காலத்துல, வேத வசன வெளிச்சம் இல்லாத காலத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்திருப்பானா இருந்தா அவன் எப்படிப்பட்ட ஒரு தேவ பயமுள்ள மனுஷனாக இருப்பார் என்பதை நாம யோசித்து பார்க்கக்கூடிய இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகள், எந்த கவனிங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம். ஆகவே நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவத்துக்கு விலகுவார்கள், தேவனுக்கு பயப்படுறவர்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகள் இவைகளுக்கு விலக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்ள. காரணம், அவர்கள் தேவனுக்கு பயப்படுற. முதல் சொன்னேன், நீ என்னை காண்கிற தேவன். இந்த அறிவு இந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் என்னதான் பிழை செஞ்சால், ஆனால் இதை நாம தெரிந்து கொண்டும் இந்த சத்தியங்களை கர்த்தரினை கவனித்து பார்க்கிறான் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டும் துணிகரமாக நாம பாவம் செய்ய முடியும். இப்ப அதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளை உடனடியா அடிச்சு தண்டனை கொடுத்து கொண்டு நரகத்துல தள்ள போறது இல்லை. ஆகவேதான் நேரு சொல்றது, நியாய தீர்ப்பில நிறுத்துவார். அப்படின்னு நாம மறித்து திரும்ப நாம உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசுவுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுதுதான் அங்கேதான் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் கொடுக்கப்படும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெளிப்படுத்துற விசேஷத்துல 22 அதிகாரம் என்ன வார்த்தையோடு முடியுது, இயேசுவ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு செயல்களுக்கு ஏற்ற, அது நல்ல செயலாக இருக்கலாம், கெட்ட செயலா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அதுக்குரிய பலன் என்னோடு கூடவர். ஆகவே நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தேனோ, அதை குறித்து நேற்று ஒரு காரியத்தை யோசிச்சேன். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கும் பொழுது இல்ல, கொலோசியர் 3:1 சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அப்படியானால் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் அவர் மறித்த நிலைமையில் இருக்க என்பது வெளிச்சம் இல்லையா? விளையாடு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறவருக்குரிய மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்குரிய விலையில மேலானவர்கள் தேடு, இந்த வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, அப்ப கிறிஸ்துவோட கூட எழுந்தது உண்டானால அங்கேதான் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியிலே அவன் மறுபடி பிறக்கிறார். அவர் புது வாழ்வுக்கு, ஆண்டவர் இயேசுவோடு ஒரு நீதியுள்ள வாழ்வுக்கு அவன் ஆரம்பி. இதை விட உங்களுக்கு தெரியும், 16:16 சொல்லப்படுறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். அப்ப அதை கொஞ்சம் பிடிச்சு பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறாதவன் நீங்களே சொல்லுங்க. இயேசு சொல்றது விசுவாசம் உள்ளவன், ஐ மீன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படித்தான் நீங்கள பாக்குறத பார்த்தா ஏதோ நம்ம பிள்ளையா சொல்றது போல இருக்குது. படிங்க, யோ பார்க்கு 16:16 சீக்கிரம் படிங்கம்மா, 16:16 பாருங்க கூட, பைபிள திறந்து இயேசு என்ன சொல்ற,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
பாத்தீங்களா, அப்ப ஞானஸ்தானம் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறாதவன் ஆக்கினை தீர்ப்பு. இந்த ஆக்கினை தீர்ப்புன்றதுக்கு அர்த்தம் என்ன, நரகம். ஹலோ, கொஞ்சம் தயவுசு சொல்றது விளையாடுங்க. இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ற எங்க இருக்கிறது, நரகம். இந்த ஆக்கினை தீர்ப்பில் நாமளும் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக இருந்தோம், ஆனால் நாம் தேவகுமாரனாக இயேசுவை விசுவாசித்தபடியால அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு விலக்கி தேவன் நம்மளே மீட்டுக் கொண்டார். வி ஹேவ் நோ கண்டாமினேஷன், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக வருமான தேவன பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க, நன்றாக. சோ இந்த ஞானஸ்தானம் என்றது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை, நேற்று 16 பேர் ஞானஸ்தானப்படுத்ததுக்கு ஆண்டவர் சோதனம் அது வாரிய பிள்ளைகள் அதிகமாக கெடுத்ததுக்கு. சோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இப்பொழுது எழுந்திருக்கிறார்கள். உயிர்த்துக்கு பாவ வாழ்க்கைக்கு மறித்து இப்ப ஆண்டோட நீதியுள்ள வாழ்க்கைக்கு எழுந்திருக்கா. அதுவரைக்கும் என்ன சிறக்கர்கள், அவர்கள் ஒரு மனித நிலைமையில இருந்திருக்கார்கள் என்பதை நம்ம வேதத்தில் வசனத்தின்படி, அந்த வசனத்தின்படி, அந்த கொலோசியர் 3:1 நாம அதை வியாக்கியப்படுத்துறோம். இப்ப என்ன கபடிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம். அப்ப நன்றா மனதில் வச்சுக்கொள்ளுங்க, நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுறேனோ அந்த அளவுக்கு தான் பொல்லாத காரியங்கள், அது செயல்களாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், மனதின் நோக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுறவன் அதில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இன்னும் ஒரு காரியம் நான் சொல்றேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப தேவ பயம் என்று சொல்லும் பொழுது, தயவுசெய்து நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க, தேவ பயம் என்று சொல்லும் பொழுது அந்த தேவ பயம் வந்து தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நமக்குள்ள வரணும். தேவ பயம் வந்து தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நமக்குள்ளே வரணும், எழும்பணும். படிங்க, ஏசாயா 66:1-2 சீக்கிரம் படி. ஏசாயா 66 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நம்பர், ஏசாயா 66:1-2.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையும் நோக்கி பார்ப்பேன்.
கொஞ்சம் கவனிங்க, யார் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நான் பார்ப்பேன். இந்த தேவ பயம் நமக்குள்ள இல்லாமல் நாம் நம்முடைய மனதின்படி வாழ்ந்து கொண்டு என்னதான் அழலாம், அழுது புலம்பலாம், புரண்டு எழும்பலாம், கண்ணீரை கர்த்தர் மதிக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக செம்மையான கண்ணீரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஞாபகம் இருக்கு, 2 இடத்துல இயேசு கண்ணீர் விட்டது நாம பாக்கிறோம். சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு எனக்கு தெரியும், எங்க கல்லறைக்கு முன்பாக, லாசருடைய கல்லறைக்கு முன்பாக. அதெல்லாம் ஆச்சரியம் என்னண்டா, அவனைத்தான் எழுப்ப போறாரு இல்லையா, லாசருவை எழுப்ப போறாரு, அவருக்கு நல்லா தெரியும், அதுக்கத்தான் அங்க வந்திருக்கிறார். எழுப்ப போறேன் என்று தெரிந்து கொண்டு கண்ணீர் விட்டிருக்கிறாரு. இப்ப மனுஷகனுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது இயேசு அவனை எழுப்ப போறான்னு இன்னும் தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும், அவனை எழுப்பத்தான் அவங்க வந்திருக்கிறாரு. ஆனா எழுப்ப போறேன்னு தெரிஞ்சு கொண்டு கண்ணி விட்க வாய் ஏன்றது கேள்வி. காரணம் என்னண்டா, இந்த மாத்தாளும் மரியாளும் அவளோடு வந்த மனுஷர்களும் விட்ட கண்ணீரை பார்த்த போது அவரும் அவர்களை பார்த்து கண்ணி விட்டார். ஏனென்றால் நாம் வாசிக்கிறோம், மாத்தாள் மரியாள் லாசுடத்தில் இயேசு அன்பாக இருந்தார். தட் இஸ் தி ரீசன். நான் அடித்து சொல்லுவேன், அழுத்தி சொல்லுவேன், அல்லது அடித்து சொல்லுவேன், யார் யாரெல்லாம் உண்மையாக கத்திடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வராதென்றதில்லை. அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே ஒரு தேவோட மனுஷன், ஒரு தேவோட மனுஷி கடந்து போக கண்ணீர் விடும்பொழுது இயேசுவும் நமக்காக கலங்க கண்ணீர் ஆயத்தம். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதாருக்கும் ஏற்றுக்கொள்ள லாசருவை எழுப்ப போறோம் என்று தெரிந்தும் இயேசு கண்ணீர் விட வேண்டிய காரியம். மாத்தால் மரியாள் விட்ட கண்ணீரை பார்த்தபோது அவரும் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டார். காரணம், அவர்களே அவர் அன்பாக இருந்தார். அவர் இன்றைக்கு நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருப்பாராக இருந்தார். நீங்களும் நானும் உண்மையாக ஆண்டவர் இயேசுடத்தில் அன்பு கூறும் பொழுது நான் கடந்து செல்கிற பாடுகள் கஷ்டமான நேரங்கள் துன்பமான நேரங்களில் கண்ணீர் விடும் பொழுது கத்தர் எனக்காக கலங்க கண்ணீர் விட அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அடுத்தது முக்கியம், அழுதது அவர் கண்ணீர் விட்டது மாத்திரம் இல்ல, கண்ணீர் விட்டுட்டு திரும்பி போகிறல்ல, கண்ணீர் விட்ட பிற்பாடு அற்புதம் செய்து அவனை உயிரோடு எழுப்பினார் இல்லையா. We have a solution in Christ for every problem in every situation. நம்முடைய வாழ்விலே வருகிற எந்த சூழ்நிலைக்கும் எந்த பிரச்சனைக்கும் ஆண்டவர் இயேசுடத்தில் தீர்வு உண்டு 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 என்பதை நாம விசுவாசிக்கணும். அவருக்கு அன்பாக நாம வாழ்ந்து கொள்ளணும். கத்தர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும், இயேசு நம்மிடத்தில் அன்பா இருக்கணும். நாம் அவரிடத்தில் அன்பா இருந்தால் அவர் நம்மிடத்தில் அன்பா இருப்பாரு, நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் நமக்கு தெரியவாய் சொல்லு. இப்படி சொல்லும் பொழுது வாழ்க்கையில நெருக்கடிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம ஆண்டவரை நீதானப்பா எல்லாம் என்று விழுந்து கத்தாவை ஸ்தோத்திரம். சோ கத்தர் அதுல ஒரு நன்மை செய்து காரியங்கள் மாறிவிட்டால், சூழ்நிலைகள் மாறிவிட்டால், அந்த கடினமான காரியங்களையும் நேரங்களையும் நாம மறந்து விடுறோமோ என்னவோ, அதற்கு பின்பாடு திரும்ப நாம ஏதோ ஒரு குளிர்ந்த நிலைமைக்குள்ள போறது போல பார்த்திருக்கு. அப்படியான ஆண்டு நம்முடைய வாழ்வில் அடிக்கடி பிரச்சனைகளை அனுமதிக்க வேணுமா? ஒன்று. இரண்டாவது, சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்க காதவனும் கேட்கிடுவேன், கத்தர் எவர்களையெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களெல்லாம் கடிந்து கொண்டு சிட்டிக்கிறார். Do you believe it? ஆனா மனப்பூர்வமாக அவர் சிரிச்சுக்கிறது அல்ல, நம்முடைய நன்மைக்கு நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாக மாறுவதற்காக, தன்னுடைய ராஜ்யத்திலே வந்து சேர்வதற்காக, நம்மளை இருக்கிற சில சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் உடைத்து அதை சரிப்படுத்துவதற்காக, நம்மை மாற்றுவதற்காக, மறுவப்படுத்துவதற்காக நமக்கு சில சிரிச்சைகளை அனுமதிக்கிறார். தகப்பன் சிரிச்சியாத புத்திரனும் உண்டோ. இப்ப ஒரு காரியம் உங்களுக்குள்ள வருது இல்லையா, சில பேருக்குள்ள தொக்குது, என்ன தெரியுமா, இந்த சிரிச்சைங்கிறது உண்மை ஏன் வடித்து மீனி போத சிரிச்சை, சிரிச்சைக்கு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்ற கேளுங்க. சிரிச்சை என்ற தண்டனை என்ற அர்த்தம், ஆங்கில மொழிபெயர்ப்பில் பனிஷ்மெண்ட் சொல்லி போட்டிருக்கிறது, ஆங்கில போய் தான் வாசிக்கூடியவர்கள் வாசிப்பாங்க. தண்டனை, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என் பிள்ளைகள் சில தவறு விடும் பொழுது நான் அவர்களை திருத்துவதற்காகவும் உணர்த்துவதற்காகவும், திரும்ப ஒரு தடவை அப்படிப்பட்ட பிழைகளை செய்யாமல் விடுவதற்காகவும் சில தண்டனைகளை நான் கொடுக்கிறேன். இது நான் விரும்பி செய்யறதல்ல, அவர்கள் மேல் வச்சிருக்கிற விருப்பத்தினால் அன்பினால் அப்படி செய்யறோம். பாண்ட சொல்றாரு, மனுஷர்களாகிய நீங்கள் இப்படி செய்யும் பொழுது பரமபிதா தன் பிள்ளைகள் தவறி போறதையும் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. தேவனை கொண்ட 2007 அவர் மிக நெருக்கமான ஒரு ஒரு கட்டத்தில் இருந்தேன். அது மிக மிகப்படுத்தல கடவுள் அறிவார். ஒரு கடினமான சூழ்நிலை, நெருக்கமான நிலையில் இருந்து மனமெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆண்டவரே ஏனப்பா நான் என்ன செஞ்சேன், அந்த வேலை தான் எனக்கு அனுசனை இன்றும் மறக்கல. நான் நேசிக்கிற எவ்வளோ அவளை கடிந்து கொண்டு செஞ்சிக்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுமா போல சொன்ன புத்திமதியை நீங்கள் மறந்து தகப்பன் செஞ்சிக்காத புத்திரன் ஊட்டம் அதே மனசுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக. இப்பயும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை உடைத்து உருவாக்கு என்ற வாழ்க்கையில எண்ணத்தை உடைக்க வரும் உடை. அது எனக்கு கடினமாக இருக்கு, எனக்கு தெரியும். இப்படி நீங்க பல ஜெபிக்க மாட்டீங்க, ஏன்னா நாம எப்படி நாம என்ன நொந்து போகக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படி நாம நினைக்கிறோம். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, இது நம்முடைய மனித உணர்வு, நம்முடைய மனித சிந்தனை. இது see the scripture, what the Bible says. அதான் take the word in your heart. நான் திருந்த வேண்டிய ஏரியாக்கள் இருக்கிறது, இன்னும் நான் மாற வேண்டிய இடங்கள் உண்டு. ஆகவே நான் உடைக்கப்பட வேண்டிய இடங்கள் உண்டு. கர்த்தாவே, நீர் ஒருவர் தான் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உமக்கு முன்பாக அல்லவோ நான் நிற்க வேண்டும். நீர் அல்லவோ என்னை நியாயந்திக்க போகிறேன். நாலு பேர் நாலு காரியங்களை நன்மையாக சொல்லலாம், தீமையாக சொல்லலாம், ஆனா நீர் அல்லவோ என்னை நியாயந்திக்க போகிறேன். ஆகவே உம்முடைய பார்வையில நான் எங்க திருந்தணுமோ திருத்துங்க, எங்க என்ன மாத்தணுமோ மாற்றுங்க, உடைத்து உருவாக்குங்க. எப்படியாக உண்மை பிரியப்படுத்த இந்த பூமியில நீ தந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில ஆண்டவரே, வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி உண்மை பிரியப்படுத்திட்டு உண்மை மனுஷரை பிரியப்படுத்தவே முடியாது என்பதை நான் இத்தனை வருஷத்துல கண்டுகொண்ட நிதர்சனமான உண்மை. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எப்படியாவது உங்களுடைய வரிகளை நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்துல நான் வந்து சேரும், உங்களுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக நான் மாறணும். ஆண்டவரே, நான் உடைக்கப்பட வேண்டிய இடங்களை உடைக்கப்படட்டும், மாற்றப்பட வேண்டிய சுபாவங்கள் மாறட்டும். சேஞ்ச் மீ லார்ட் அப்படி நீங்கள் ஜபித்ததுண்டா? யோசித்து பாருங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், புழு போல நெளிஞ்சிடும். அருமையான தேவோட பிள்ளைகளே, நீங்க செய்யாத ஒன்றதையும் செய்யுதுன்னு சொல்லும் பொழுது, சொல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது, குற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களை குற்றப்படுத்தும் போதும் மனசுல வேதனை உண்டாகும் என்பது ஆனா ஒன்று நாம மறந்துட்டோம். என்ன, நம்ம ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி அல்லவா? நான் செய்யாத ஒன்றை செய்தது என்று சொல்லுறேன், பேசாத ஒன்றை பேசினது என்று சொல்லி அநியாயமாக என்னை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தும் பொழுது மனசுக்கு வேதனை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு, மறந்துடக்கூடாது. நம்ம நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகவே சத்தியத்தின்படி உன்னை காத்துக்கும், வேத வசனத்தை ஃபாலோ பண்ண. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்யட்டும், அவர் யுத்தம் பண்ணட்டும். யுத்தம் கர்த்தருடையது. திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது ஏ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 10 அதிகாரத்தில், என்னுடையவைகளை நான் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு வருகிறேன். ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னுடைய ஆடுகளும் தெரியும். நான் வெள்ளாடா செம்மறியாடா என்றது, ஆனா ரெண்டும் சேர்ந்து பாடும். அதை கேட்ட போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் இலகுவில கண்டுபிடிக்கலாதான் உண்டு. ரெண்டாவது, செம்மறியாடும் வெள்ளாடும் சேர்ந்து வாழக்கூடிய சுபாவம் இருக்கா? இது எப்படி? நமக்கு தெரியாது யாரு வெள்ளாடு செம்மறியாடு, பட் மெய்ப்பனுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பயம் நம்முடைய வாழ்வில் அவசியம். நாம் இதுவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் நான் செய்த காரியங்கள், செய்த செயல்கள், அந்த ரங்கத்தில் இருக்கலாம், வெளியரங்கத்தில் இருக்கலாம், இது எல்லாம் தேவன் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நினைக்க பயமா இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு நான் நிப்பேனே அவருக்கு முன்பாக. உங்களை விட நான் அதிகமாய் பிரியான, நான் ஆண்டோட வசனத்தை பேசுறபடியாது. தொழிலுக்கு பிரசங்கம் பண்ண நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடி என் சிரத்தை உடைக்கி கீழ்படுத்தேன். அறிவு தேவனுடைய வசனம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தா, நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் செயல்களும் காரியங்களும் தேவனுக்கு முன்பாக இருக்கு, பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு காலையும் நீ பிழை செய்யும் பொழுது உன் தலையில தலையை வச்சு தடியை வச்சு அடிக்கிறதில்ல. நியாயத்தை நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமான காரியங்களா இருந்தாலும் எங்க கொண்டு வருவாராம்? நியாய தீர்ப்பில கொண்டு வருவார். ஆகவே தேவனுக்கு பயப்பட. யோபுக்குள்ள இந்த அறிவு இருந்தது. ஆகவேதான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தார் என்று வாசி. அந்த முதலாம் மதியத்துல யோபு குறிஞ்சி என்னமோ ஒரு அருமையான காரியம் இருக்குது. பாப்பமே திருப்பிக் கொள்ளுங்க. யோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 5 வசனத்திற்கு படிங்க. 1:5 யோபு புத்தகம் 1 வசனம்.
விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான்.
எல்லாரும் குறிப்பாக குடும்பக்காரர்கள், பிள்ளைகளை வைத்திருக்க பெற்றோருக்கு அன்போடும் பண்போடும் சொல்ற கொஞ்சம் கவலை. யோபு என்ன சொல்றேன் பாருங்க. ஒருவேளை என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்பார்களோ. அந்த தேவ பயம், பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்பார்களோ என்ற ஒரு தேவ பயம் அவர் உள்ளத்தை. ஆகவே பிள்ளைகளுக்காக தேவனுக்கு பாவ பிராயச்சித்தம் பலி செலுத்தின. எப்படி? அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தபடியால் ஒருவேளை ஏதோ ஒவ்வொரு 7 நாளும் அவனுக்கு 7 விரதம் இருந்திருக்காங்க. சகோதரர்கள் ஏழு பொடியலும் மூன்று பொட்டியலும் இருந்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் விருந்து. அப்ப இந்த மூன்று பொட்டியலும் அங்க போவாங்க, போய் சாப்பிட்டு புசிச்சு குடிச்சிருப்பாங்க. அப்ப தகப்பன் நினைப்பான், பாரு ஒருவேளை இவர்கள் விருந்து செய்யற நாட்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோ, அந்த பயம் மனசில். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக போய் தன் பிள்ளைகளுக்காக பரிசெலுத்துவார். எப்படி யோசிப்பார்? தேவ பயம், கர்த்தாவே என் பிள்ளைகள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்பார்கள், நான் பாவ பிராச்சத்தை செலுத்தினப்பா. அன்பான தேவட பிள்ளைகளை, இதை பெற்றோர் நம்ம மனசில் கொஞ்சம் வைக்கிறது நல்லது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சன்னிதானத்தில் இன்னைக்கு மன்றாடும். இன்றைக்கு நாம என்ன ஆடையும் ஆடையும் கொண்டு பலியிடல, ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம தான் தேவ சமூகத்தின் ஆண்டவரே, என் பிள்ளைகள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாது. தயவு செய்து காத்துக்கோ. யாரும் சாரம் எடுத்துட்டார்கள், இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். இது முதல் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் உம்மாலே கணக்கிடப்படுகிறது. இந்த பூமியிலே அவர்கள் வாழினால் வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் உம்மோடு வாழணுமப்பா. நாங்கள் தாய் தகப்பன் இல்லாத காலத்திலும் எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவை உண்மையாக உம்மை பின்பற்ற வேணும். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததி உடைய சன்னிதானத்துக்கு வரணுமப்பா என்கின்ற தேவ பயம், என்கின்ற பயம், என்கின்ற பயம் ஒவ்வொரு பெற்றோர்களே இருக்கு. அரசாங்கம் எடுத்தாச்சு தானே, கடமை முடிஞ்சிட்டேன்னு இருக்கூட. இப்பதான் கடமை ஆரம்பமாயிட்டேன்னு சொல்றேன். பிள்ளைகளுக்காக யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, கொஞ்ச காலம் தான், ஆனால் நித்தியம் தேவ ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் நீங்க கண்களை மூடி கத்திடத்துல போயிடலாம் சோதரம், ஆனா நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன? அதுக்கு நாம இல்லாத காலத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன? ஆகவே இப்பொழுதே அதற்காக நாம ஜபித்து ஆண்டுடைய சமூகத்தில மன்றாடி வைக்கிறது நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், திங்க் அபவுட் தட் வேஸ். தேவ பயம், தேவ பயம் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யப்பா. இந்த பூமிக்குரிய பொருட்களையும் பணத்தையும் சேர்த்து வைக்கிறதுலே கருத்தாக இருந்து கண்ண முடியா. நாளைக்கு நீங்க கண்ண முடின பிற்பாடு உங்களுடைய பிள்ளைகள் கத்தோட வழிகண்டு விலகிட்டா எவ்வளவு பரிதாபம் என்பதை யோசித்து பார்த்தா நமக்கு பயமா இருக்குது இல்லையா? ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயப்ப உலகத்தில் இருக்க அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அதனால அவனுக்கு என்ன லாபம்? தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பா என்று ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு இல்லையா? நான் சொல்றது தயவு சுகத்தை சிந்தியுங்க, சிந்தியுங்க, யோசிங்க. நமக்குள்ள தேவ பயம், பெற்றோர் பிள்ளைகள் பயபக்தியாக வாழ்றதுக்கு பெற்றோருடைய வழிநடத்தலும் அவர்களுடைய ஜெபங்களும் தேவனுக்கு முன்பாக பிள்ளைகள் நிற்கிறதும் மிக மிக முக்கியம். இது குறித்து ஏற்கனவே நான் சில தடவை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன், அதை இப்போது நான் சொல்லுறேன். தேவன் அறிவார கத்தர் பார்த்துக்கோ. உங்க சந்ததி கத்தரை பின்பற்றணும், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. மற்றபடி நீங்க என்ன கோவிச்சு கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல ஒருவேளை வசதியாக இருக்கலாம், படிச்சு பட்டம் பெற்று இருக்கலாம், படாடோபமாக வாழலாம், ஹைஃபையாக ஜீவிக்கலாம், பார்த்தால் இப்படி, ஆனா இதெல்லாம் பரலவு கொண்டு போய் நம்ம சேர்க்க மறந்துடாது. பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யம், அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்துல என்றென்றைக்கும் நீடித்து நேர்த்திருக்க தேவ ராஜ்யத்துல வந்து சேரணுமே. அப்ப அதை குறித்து ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க, யோபுக்குள்ள அந்த பயம் இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சுருக்கமாக இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பல தேவ மனுஷர்கள் எப்படி தேவ பயத்தோடு வாழ்ந்திருக்காங்க, மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமானையாவட்டையும் நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி. டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, பெற்றோரே, டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன். பிள்ளைகள் கத்தரால வரும் சுதந்திரம், ஆசீர்வாதம். கத்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்த பிள்ளைகளை கத்தருக்குள்ள வழிநடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதை குறித்து ஒரு கணக்கு இருக்கு. நம்மனா நம்புங்க, நம்பாட விடுங்க. இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ப்ரீச். காட் ஹஸ் எவ்ரிதிங். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை பார்த்து என்ன யோசிக்கிறதா முடிச்சிடணுமே, எதை தோடுறது எதை விடுறது. நான் கொண்டது எல்லாம் போட்டு தள்ளுவது மட்டத்தில்லை. இப்ப வரப்போகுது இந்த லெந்து நாட்கள். ஆனால் வேதத்தின்படியே லெந்து நாட்கள் நாம ஒரு வார்த்தையை நாம் எடுக்க முடியும். ஆனால் நாட்களை விசேஷித்துக் கொள்றவன் கத்தரிக்கின்ற அதை விசேஷித்துக் கொள்றான் வேதம் சொல்றது, அது தப்பில்லை. சோ இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு கலன் இயேசுக்கு ரைட், அதை எடுக்க இருக்க 23 அதிகாரம் லூக்கா 23 சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிப்போம். லூக்கா 23:40 படிங்க. 23 அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 40 வசனத்திலே அந்த கள்ளன் என்ன சொல்றான்னு சொல்லி நாம் பார்ப்போம்.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கனைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அந்த கள்ளன் சொன்ன வார்த்தை, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும், அதாவது சிலுவையில அறையப்பட்டவனாக இருந்தும், இந்த யூதர்களுடைய வழக்கம் அது சிலுவையில அறையிறது. அதாவது இனி இல்ல குற்றவாளிகளை, இனி இல்லா இல்லை என்று சொல்லப்படுகிற குற்றவாளிகளை சிலுவையில அறைவார்கள். இயேசுவும் அந்த முறையில தான் அறைந்தார்கள். அதே கவனிங்க. அப்ப இந்த ரெண்டு கள்ளனும் சம்பாஷம் நடக்குது சிலுவையில அறைந்த, கொஞ்சம் கற்பனை ஓடி பாருங்க. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு தன ஆண்டவரை பார்த்து என்னெல்லாம சொல்றேன். அதுவும் அப்ப இத கேட்ட மற்றவன் சொல்ற, நீ இந்த ஆக்கினைக்கு சிலுவையில அறையப்பட்ட உனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை குறிச்சு நான் யோசிக்கிறேன். ஏன் இவன் சிலுவையில அறையப்பட்டார்? நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையான்னு சொன்ன இந்த கள்ளன் ஏன் சிலுவையில அறையப்பட்டான்? இவன் தேவனுக்கு பயப்படாமல் செய்த குற்றத்தின் நிமித்தமும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் ரோம சட்டத்தின்படி இவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். நாம் செய்த குற்றத்துக்கு செயலுக்காக தக்க தண்டனை அனுபவிக்கிறோம். பட் இவர் ஒன்னும் செய்யலையே. அப்ப தான் செய்த குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்றான். அது வேற கண்டனை குறிச்சு பிரசங்க இல்லை. அவன் சில காலம் சொல்றேன், தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்றான், அதுக்காகத்தான் தனக்கு தண்டனை அனுப்புகிறான். ஆனா அவன் சொன்ன வார்த்தையில நீ தேவனுக்கு பயப்படுறதில்ல. அப்ப நான் யோசிக்கிறேன், அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த சில மனுத்தியானத்துக்குள்ள அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் மனந்தரும். காலம் முழுவதும் கள்ளனாக இருந்து அதன் நிமித்தம் சிலுவையில் அறையப்பட்டு பாடு அனுபவிக்கிறார். பட் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அந்த கடைசி நேரத்திலும் அவன் இயேசுவை இனங்கண்டுட்டான். யார் இவர்? நான் தான் செய்யாத குற்றங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திலே நீ வரும்பொழுது என்றைக்கு என்னோட கூட நீ பரதேசம். அன்பான தேவன் யோசிச்சு பாருங்க, அவன் சிலுவையில அறையப்படும் நாள் வரைக்கும் அவன் செய்த குற்றங்கள் அநேகமாக இருந்திருக்கும். அவன் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தபடியா தான் அநேக குற்ற செயல்களை செய்த, அதனால்தான் அவன் எப்படி சிலுவையில அறைந்தார்கள் கொள். ஆனா அந்த நேரத்தை அவன் பயன்படுத்திட்டான். இயேசுவை யார் என்று கண்டுட்டான். தான் செய்த குற்றங்களுக்கு இவர்கள் எனக்கு சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். ஆனா இயேசு இந்த சிலுவையில் அறைய மாட்டார். நான் செய்த குற்றங்களை மன்னிக்கிற ஒருவர் உண்டு. யூத சாம்ராஜ்யம் என்னை மன்னிக்கவில்லை, எனக்கு தண்டனை தந்திருக்கிறது, நான் அனுபவிக்கிறேன். ஆனா இயேசு ஆண்டவர், தெய்வத்துக்கு மேசியா இவர் தான். ஆகவே இவருக்கு மகன் செய்த குற்றங்களை அவர் மன்னிப்பாரு, இவரும் என்னை தண்டிக்க மாட்டாரு, என்று ஆக்கின தீர்ப்பைக்கு உட்படுத்த மாட்டார் சொல்லி அந்த ஒரு சில மனுத்தியானத்துக்குள்ள, அதுவும் சிலுவையில ஆணிகளில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதிலே அந்த கொடிய வேதனை மத்தியில் அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம். நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அப்படி பயப்பட்டால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ சொல்லுவாயா, பேசுவாயா? ஆண்டவரை அவன் வைகிறான் மற்ற கண்ண. இதை கேட்டது நான் அவனுக்கு புறக்கணிச்ச, பாரப்பா உனக்கு தேவ பயம் இல்லாமல் இப்படி எல்லாம் பேசுகிறியே. சி லிசன், என்னத்தை கொண்டு சொல்ல வரும் விரும்புறேன், தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வார்த்தைகளிலே கவனமா இருப்பார். இந்த சத்தியத்தை நான் அழுத்தி நான் உங்களை சொல்ல விரும்புறேன். நாம் தாராளமாக பேசிருக்கலாம், பேசலாம். எலும்பில்லாத நாவினால வரம்பில்லாமல் பேசலாம். அது நம்ம நேரம் பேசலாம், அல்லது இந்த செல்போன்லயும் பேசலாம். மடித்தியாலங்கள் நமக்கு விருப்பமான நபரோடு விரும்பின விதமாகவும் பேசலாம். ஆனாலும் நான் உங்களை சொல்றேன், சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன், தேவ சன்னிதானத்தில் என்று சொல்றேன், எனக்கு சேர்த்து தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தன் வார்த்தையில கவனமா இருப்பான். ஆடலாம், பாடலாம், ஊழிய செய்யலாம், கொடுக்கலாம், எனக்கு தாளந்துகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். பட் என் வாய்வு வார்த்தை கொஞ்சம் யோசிங்க. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட. இதுவரைக்கும் நாம பேசின வார்த்தைகள் எவ்வளவு தெரியுமா? இதை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவது? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கோப்பு கொடுக்க, அக்கௌண்டபிலிட்டி. இவளை படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம். அதாவது என்ன? சிறுமைப்பட்டு ஆபியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே. நமக்கு தேவ பயம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். மற்றபடி அதெல்லாம் மனுஷனால போதிக்கப்பட்ட கற்பனை என்று வேத சொல்றது. யூ ஷுட் பி கேர்ஃபுல் டு ஸ்பீக் வாட் யூ ஸ்பீக். இப்ப நீங்க உங்களோட மைண்ட் எங்க வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இது என்னுடைய பொறுப்பு, எனக்கு கர்த்தர் எனக்கு தந்த கடமை. சொல்ல வேண்டிய வார்த்தை சபை சொல்ல. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணுமா? உன் பிள்ளைகள் மேல தேவனை இறக்கமும் கருவையும் பெருகணுமா? தேவனுடைய வசனத்தை கவனம். இந்த நியாயப்பிரமான புத்தகத்தில் இருக்கும்படி நாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு மாத்திரம் இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிரு. பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் புத்திமான. யாரு? யோசுவா. இத்தனைக்கு யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். இரவும் போனோம் அங்கேயே மோசையாவது டென்ட்ல போயிருந்தாரு. பட் யோசுவா வந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே இல்லை, இரவும் அங்கேயே இருந்திருக்கான். அது வந்து அடுத்த லீடரா அவன் வந்தான் என்றது என்னுடைய விசுவாசம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்கிறேன். தேவ பயத்தை கொடுத்து சொல்ல வர காரணம் பெருமையா அடுத்த பக்கம் அடுத்த முறை பேசுறேன். கவனிங்க, தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வாயின் வார்த்தையில கவனப்பார். அன்பான தேவனுடைய நீ பேசுற வார்த்தைகளை யோசித்து பேசு. பேசின பின்பாடு அதை யோசித்து பயன். ஓகே, நாம பேசுற வார்த்தைகள் மனுஷர்கள் கேட்காம இருக்கலாம், ஆனா கேட்கிறவர் இருக்கிறாரு. மல்கியா என்கிட்ட தீக்க தரிசி மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது 3:16 என வாசிக்கிறார். வாசிப்படி செவ்மனம் 3:16 அப்படி கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கத்தரது
அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கத்தர் கவனித்து கேட்பார். கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம்
டயரி
அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது.
கத்தட கரத்துல நம்ம குறிச்ச ஒரு டயரி இருக்குது, ஞாபக புஸ்தகம். நான் என்னெல்லாம் பேசின பேசி தள்ளிருக்க மற்றவர்களை குறித்து, அதுக்கும் நமக்கு பிடிக்காத சிலரை குறித்து பேசியிருக்கிற வார்த்தை எனக்கு சொல்லவே எனக்கு உண்மை நான் பயப்படுறேன். இந்த வார்த்தைகளை சொல்லவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இல்ல, இப்ப ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். மனுஷர் பேசுற வீடான வார்த்தைகள் யாவை கொடுத்து நியாய தீர்ப்பு நாளில ஜட்மெண்ட் டேயில கணக்கு ஒப்பன் காணும். என் வசனத்துக்கு நடுங்கிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். பக்தி இல்லாத பரிசுத்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இப்படித்தான் தேவ சன்னிதானத்தில் போயிட்டு நாம ஜபம் பண்றோமோ மன்றாடுறோம். செம்மையானவருடைய ஜபம் அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லு. அப்படி இல்லாட்ட செம்மையில்லாதவர்கள் செய்கிற ஜபங்கள் தேவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே நிதானிச்சு சீதவேடு அடித்து அடித்து திரும்ப திரும்ப வட்ட பைபிள் சேஸ். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? கத்தோட வார்த்தை என்ன சொல்லுது? கவனி கவனி, பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். இதோட கத்தருக்கு பயப்படுறவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அநேகம். அதே சொல்ல இருக்கு தர்ப்பம் பாருங்க. கத்தை சித்த மரப்பருவத்தின பேசுறேன். அதனால் தேவனுக்கு நாம பயந்தால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும், அவருடைய ஊழியங்களையும் ஆசி. அவர் உண்மையுள்ளவராக இருக்கு. தன்னுடைய வார்த்தையில் அவர் தவறமாட்டார். நாம் எப்பொழுதும் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லு, நாம் பிளவிடும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருக்கணும். அதான் ஆவியானுடைய வழியிடத்தல். நான் தப்பு செய்யும் பொழுது, தப்பு செஞ்சுட்டு அதை போய் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் வரைக்கும் நமக்குள்ள ஒரு ஜஸ்ட் வில் ஹேவ் அ அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் தேவனுக்கு பயப்படு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கின் புஸ்தகத்துடைய ரத்தினத்துக்கு 12 2 வசனத்துக்களும் முடிக்கிறார். கத்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை காண. எந்த காரியமாக இருந்தாலும் வெளியரங்கமாக அந்தரங்கமாக இருந்தால் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். ஆகவே தேவனுக்கு எல்லாரும் எழுந்திருப்பாச்சு.